வணக்கம் திரு ரகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஜூலை 2 திகதி ஆஸ்திரேலியாவில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. முன்னைய காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களோடு ஒப்பிடுகின்ற போது இம்முறை தேர்தல் எவ்வாறு மாறுபடுகின்றது என்று சொல்வீர்கள்?
இந்த 45th பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு ஜூலை 2 இடம்பெறவிருக்கின்றது. இதில் 150 பாராளுமன்ற ஆசனங்களுக்கான தேர்தல் இடம்பெறுகின்றது. அதே வேளையில் 76 செனட் உறுப்பினர்களுக்கான தேர்தலும் இடம்பெறுகின்றது. இதில் 2 வேறுபாடு மற்ற தேர்தலை விட இங்கு இருக்கின்றது. முதலாவதாக டபுள் டிசல்யூஷன் என்ற ஒரு தேர்தல், அதாவது செனட் உறுப்பினர்கள் அனைவரும் தமது பதவிகளை இழந்து அவர்களுக்கான தெரிவு ஜூலை 2 இடம்பெறவிருக்கின்றது. இந்த வரலாற்றை பார்க்க போனோமானால் சில தடவைகளில் மட்டுமே தான் இந்த டபுள் டெசல்யூஷன் தேர்தல் இடம்பெறுகின்றது. அதில் 2016 தேர்தலும் இடம் பிடிக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம். இரண்டாவது, செனட் வாக்களிப்பில் சில மாற்றங்களை அவசர அவசரமாக அந்த திருத்தங்களை கொண்டு வந்து அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் நீங்கள் இந்த கோட்டுக்கு மேலே 6 இலக்கங்கள் கட்டாயம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதுல அந்த கோட்டுக்கு மேலே என்று நாங்கள் குறிப்பிடுவது இந்த கட்சிகளுடைய பெட்டிகள் அங்கிருக்கும். அதுல நீங்கள் 6 உங்கள் இலக்கத்தை 1, 2, 3, 4 என்று இட வேண்டும். கோட்டுக்கு கீழே போடுவதானால் நீங்கள் அவர்களுடைய விருப்பை அந்த கட்சியில் இருந்தே போட்டியிடுபவர்கள், இந்த செனட் உறுப்பினர்கள் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்ற என்னவென்றால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் ஒரு கட்சியில் இருந்து ஒருவர் தான் ஒரு தொகுதியிலே போட்டியிடுவார். ஆனால் செனட் உறுப்பினர்கள் அப்படி அல்ல. ஒரு செனட் உறுப்பினர் லிபரல் கட்சியில் இருந்து 3 பேரும் ஒரு செனட் ஆசனத்துக்காக போட்டியிடலாம். ஆகவே உங்களுக்கு விருப்பமான அந்த போட்டியிடுபவர்களுக்கான இலக்கங்களை நீங்கள் வெவ்வேறாக போட்டுக்கொள்ள முடியும். இது ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. எப்படி என்றால், இந்த குறைந்த வாக்கு வித்தியாசங்களில் இந்த விருப்பு வாக்குகள் மூலம் செனட் உறுப்பினர்களாக வந்தவர்கள், இந்த ஷூட்டர்ஸ் பார்ட்டி மற்றும் இந்த ஃபிஷரீஸ் பார்ட்டி என்று கூறக்கூடிய இந்த கட்சிகள் இனிமேல் இந்த செனட் உறுப்பினர்களாக வருவதற்கான சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவாக போகின்றது. இந்த 2 மாற்றங்களினாலும் இந்த 45th தேர்தல் வித்தியாசப்படுகின்றது என்று நாங்கள் கூறிக்கொள்ளலாம்.
சரி, இரு பிரதான கட்சிகளான லேபர் மற்றும் லிபரல் கட்சிகளின் கொள்கைகளை எப்படி பார்க்கிறீர்கள்?
கொள்கைகள் இப்பொழுது இவர்கள் படிப்படியாக இதனை வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக இந்த வரி என்று பார்க்கும் பொழுது இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் 30% 25% குறைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் கோலிஷன் கட்சி. அது மட்டுமல்ல, சிறிய வர்த்தக ஸ்தாபனங்கள் ஸ்மால் பிசினஸ் என்று கூறக்கூடியவற்றிற்கான வரி விகிதத்தையும் 28.5% 25% குறைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் லேபர் கட்சியை பொறுத்தமட்டில் முதலாவது வரி குறைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆனால் 2 வரி குறைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுடைய மாற்று திட்டங்கள் ஏதாவது இதுவரை அறிவிக்கப்பட்டதா என்றால் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை. இதில் அடுத்த முக்கியமான ஒரு விடயம் என்று பார்க்க போனால், லிபரல் கட்சி தெரிவித்திருக்கும் இந்த சூப்பர் அனுவேஷனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது ஆகக்கூடியது 1.5 மில்லியனுக்கு மேல் உங்களுடைய அந்த சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் இருக்குமானால் அதில் கிட்டத்தட்ட 60,000 பேர் இதனால் பாதிக்கப்பட போகின்றார்கள். அது சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெற்றிருந்தாலும் இந்த செல்வந்தர்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதுவரை காலமும் நீங்கள் உங்களுடைய சூப்பர் அனுவேஷன் என்று சொல்லக்கூடியதற்கு கண்ட்ரிபியூஷன் என்று நீங்கள் செலுத்தக்கூடிய தொகை ஆண்டுக்கு $180,000 இருந்திருந்தது. இதனை ஆயுட்காலத்துக்கு $500,000 அவர்கள் குறைக்கின்றார்கள். இது மக்கள் மத்தியில் ஒரு பாரிய விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் லிபரல் கட்சி அதில் காத்திரமாக இருக்கின்றது, எந்த விதத்திலும் அதில் மாற்றங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்லி. அடுத்ததாக சுகாதாரம் என்று பார்த்தோமானால் 2.9 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த சுகாதார வசதிகளுக்கு. ஆனால் இதில் மறுபுறத்தை பார்த்தோமானால் அபட் அரசாங்கம் பதவியில் இருந்த பொழுது வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறி சுமார் $57 பில்லியன் நீண்ட காலத்துக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் விட்டப்பட்டிருந்தது சுகாதார செலவினங்கள். ஆனால் இப்பொழுது புதிய அரசாங்கம் என்ன கூறுகின்றது என்றால் 2.9 பில்லியன்களை நாங்கள் சுகாதாரத்துக்கு செலவிடுகின்றோம் என்று கூறுகின்றார்களே ஒழிய, அந்த வெட்டப்பட்ட 57 பில்லியன் என்ன நடக்கப் போகின்றது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. தொழிற்கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் கூறுகின்றார்கள், லிபரல் கட்சியை விட தாங்கள் சுகாதாரத்துக்கு கூடுதலான செலவை வழங்குவோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் எந்த தொகை என்று இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இதற்கு அடுத்ததாக இந்த எல்லை பாதுகாப்பு, இதில் தான் அகதிகளுடைய நிலவரம் வருகின்றது. லிபரல் கட்சியை பொறுத்தமட்டில் தமது கொள்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். லேபர் கட்சிக்கும் லிபரல் கட்சி என்ன கொள்கையை வைத்திருக்கின்றதோ அதனையே தாங்களும் பின்பற்ற போகின்றோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரே ஒரு மாற்றம், இந்த மனுஸ் ஐலண்ட் மற்றும் நாரு தீவுகளில் இருப்பவர்கள் சரியான முறையில் அங்கிருந்து அவர்களுக்கான விசாரணைகள் சரியாக மேற்கொள்ளப்பட்டு அவர்களது 3வது நாடிலே அவர்கள் குடியேற்றப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே மிக தீவிரமாக இருக்கிறார்கள் லேபர் கட்சி. ஆகவே இதுதான் முக்கியமான வித்தியாசம் என்று நாங்கள் பார்க்க போகலாம். அதே வேளையில் இப்பொழுது நாங்கள் அரைவாசி பிரச்சார காலத்திற்குத்தான் நாங்கள் இப்பொழுது கடந்திருக்கின்றோம். இவர்கள் படிப்படியாக தமது கொள்கைகளை இனிமேல் தான் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.
இறுதியாக, தேர்தலின் போக்கு அல்லது முடிவு எப்படியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
மிகவும் இறுக்கமான ஒரு தேர்தல் என்றுதான் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனெனில் 2010 இந்த லிபரல் கட்சி சார்பாக ஏற்பட்டிருந்த அலை 5.3%, 2013 அது குறைந்து 3.6% இருந்திருந்தது. கடைசியாக ஒரு கருத்து கணிப்பொன்று எடுக்கப்பட்டிருந்தது 23rd. அதன் பிரகாரம் லேபர் கட்சி மீதான அந்த செல்வாக்கு அலை 4.6% இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே 23rd தேர்தல் நடைபெற்றிருந்தால் லேபர் கட்சி 80 கைப்பற்றி பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைத்திருக்கும். ஆனால் நாங்கள் மேலோட்டமாக இந்த விகிதாசாரத்தை வைத்து இந்த தேர்தலை நாங்கள் முடிவு செய்ய முடியாது. இந்த மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள விகிதாசார விகிதங்களை பார்த்தோமானால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம், குயின்ஸ்லாந்து மாநிலம் ஆகிய இரண்டிலும் லிபரல் கட்சி வந்து கூடுதலாக பெரும்பான்மையான விகிதாசாரத்தில் அங்கு செல்வாக்கில் இருக்கின்றார். லேபர் கட்சியை பார்த்தோமானால் டெஸ்மேனியா, விக்டோரியா மற்றும் தென் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் அவர்கள் செல்வாக்காக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மார்ஜினல் சீட் என்று கூறக்கூடிய ஆசனங்களை பார்த்தோமானால் குறிப்பாக 2% குறைவான வித்தியாசத்தில் ஆசனங்களை வைத்திருக்கும் இடங்களை நாங்கள் இந்த மார்ஜினல் சீட் என்று இங்கு பார்க்கலாம். ஆனால் அதை விட கூடுதலாகவும் இருக்கின்றது. நாங்கள் இந்த மாநிலங்களில் எந்த அளவு இந்த செல்வாக்கு இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுதுதான் இந்த தேர்தல் எவ்வாறு போக போகின்றது என்று பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த தேர்தலை தீர்மானிக்க போகுவது 36 ஆசனங்கள். அந்த ஆசனங்கள் தான் நாங்கள் அந்த மார்ஜினல் சீட் என்று கூறக்கூடியவை. ஆகவே இந்த மார்ஜினல் சீட் என்று கூறக்கூடிய மிகவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அது 2 எந்த கட்சியில் இருந்தாலும் சரிதான், வாக்கு வித்தியாசத்தில் இருக்கும் தொகுதிகள் யார் பக்கம் விழப்போகின்றது என்று பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் எவ்வாறு செல்லும் என்பதை நாங்கள் எதிர்ப்பு கூறலாம். இதுல இன்னொரு விவரத்தை நான் இங்கு குறிப்பிட வருகின்றேன். 2013 இடம்பெற்ற தேர்தலிலே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் லேபர் கட்சி வசம் அவர்களுடைய வாக்கு வீதம் வந்து 34.5%. ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் 2016 வரை வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளின் பிரகாரம் இந்த தொழிற்கட்சி வசம் இப்பொழுது அவர்களுடைய வாக்கு வீதம் 0.5% மட்டும்தான் அதிகரித்திருக்கின்றது. அதே வேளையில் லிபரல் கட்சியை பார்த்தோமானால் 47.3% இருந்த 2013 விகிதாசாரம் இப்பொழுது 45% குறைந்திருக்கின்றது. ஆகவே இந்த விகிதாசாரத்தை நாங்கள் மாநிலங்கள் அளவில் தான் பார்க்க வேண்டுமே ஒழியோ ஒட்டுமொத்தமாக பார்ப்பது மிகவும் கடினமான விடயம். அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது மிகவும் நெக் அண்ட் நெக் என்று ஆங்கிலத்தில் கூறுவது போல் மிகவும் இறுக்கமான ஒரு தேர்தலாகத்தான் இது அமையப் போகின்றது. இனிவரும் காலங்களில் இவர்களுடைய பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் எடுபடுகின்றதோ அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று நாங்கள் கருதலாம்.
மிக நன்றி திரு ராகுராம் அவர்களே. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி வேணுகா.